الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك فان مع العسر يسرا ان مع العسر يسرا فاذا فرغت فانصب والى ربك فارغب.
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لن يغلب عسر يسرين او كما قال صلى الله عليه وسلم. ولنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتهم سلامهم يرد نبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியாவுங்கள் தபவு சாபியாயுங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைத்து மாக்குந்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆரம்பமாக நான் ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். கீழ்மாடியில் இருக்கின்றவர்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், படியேறுவதற்கு சிரமமானவர்களை தவிர மற்ற எல்லோரும் மேல்மாடியில் வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். கீழ்மாடியில் யாருமே மேல்மாடி நிறைய முன்னால் இடங்களை நிறைத்து அமர வேண்டாம். மேல்மாடியில் இடம் இருக்கிறது, கீழே இருக்கின்ற அனைவர்களும் நோயாளிகள் சிரமமானவர்களை தவிர ஏனைய அனைவர்களையும் பொறுப்புதாரிகள் மேல்மாடிக்கு அனுப்பி வையுங்கள். அன்பானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கை நிலைமை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. துனியாவில் வருகின்ற கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, துனியாவில் வருகின்ற பசியும் நிரந்தரம் கிடையாது, துனியாவில் வருகின்ற சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது, துனியாவில் வருகின்ற நோய்களும் நிரந்தரம் கிடையாது. நாம் வாழ்கின்ற இந்த காலம் அன்பானவர்களே ஒரு நெருக்கடியான ஒரு காலம். மனதிலே ஒரு வகையான பயம், மனதிலே ஒரு வகையான ஒரு நிலை குழம்பல், ஒரு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்னவாகும், நம்முடைய நாட்டுடைய நிலைமை என்னவாகும், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று கண்ணியமானவர்களே கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்துடனும் சிரமத்துடனும் சஞ்சலத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயங்களை எல்லோரும் கவனமாக விழிப்புணர்ச்சியுடன் உள்ளத்தை திறந்து ஜும்மா தொழுகையுடைய சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த உற்சாகத்தை பாதுகாத்து கேட்போம் என்றால் உங்களுக்கு தேவையான விடயங்களையும் அல்லாஹ் வெளியாக்குவான். சமகாலத்தோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை உங்களை தைரியமூட்டக்கூடியதாக, உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக, நம்பிக்கையை இன்னும் கூட்டக்கூடியதாக என்னுடைய பிரசங்கம் அமைவதற்கு உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய கவனமும் எனக்கு தேவை. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தான், تعزوا بي في مصائبكم علي في مصيباتكم. உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், எந்த துறையில் எந்த கஷ்டம் வந்தாலும், எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களோடு அதை ஒப்பிட்டு பாருங்க. எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். எந்த கஷ்டமாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அதை போன்று அதை விட கஷ்டமான சிரமமான சோதனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு முதலாவது விடயம். நமக்கு பசியா? ஒரு நாள் முழுக்க பசியோடு இருந்தோம் என்றால் அது கேள்விக்குறி. ஒரு நாள் முழுக்க ஒன்றும் கிடைக்கவில்லை, பச்சை தண்ணீரும் கிடைக்கவில்லை, ஒரு ஈட்டம்பழமும் கிடைக்கவில்லை, ஒரு ரொட்டி துண்டும் கிடைக்கவில்லை, ஏதோ கிடைக்கும், பிஸ்கட்டாவது கிடைக்கும், கனிமணலே ஏதாவது கறி இல்லாமல் பானாவது கிடைக்கும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசி, மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியவர்களுடைய வீடு, எங்களுடைய வீடுகளில் தொடராக பல நாட்கள் முத்தத்தாலியாத், ஐயா முத்தத்தாலியாத், பல நாட்கள் கிடக்கும் எங்களுடைய வீட்டில், நபியவர்களுடைய வீட்டில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தொலிக்கோதுமை, தொலிக்கோதுமை கப்பி அகற்றப்படாத. இப்படி நமக்கு மாவு தூய்மையாக கிடைக்கிறது, அந்த கோதுகளோடு தோல்களோடு அந்த கப்பிகளோடு இருக்கின்ற கொலுக்கு குறைந்த மாவு தான் தொலிக்கோதுமை. இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால், இந்த பார்லி கொட்டையால் செய்யப்படக்கூடிய ஒரு வகையான மாவுக்கு சொல்லி இரண்டால் அதுக்கும் சொல்வது, அதனால் செய்யப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய ரொட்டி கூட எங்களுக்கு சாப்பிட கிடைக்காது. இது ஒன்று. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ஒரு முறை நபி அவர்கள் இருக்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தைக்கு உணவளிக்கிறார்கள், ஏதோ சாப்பிட கொடுக்கிறார்கள். சாப்பாட்டை கையில் எடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், மகளே, உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் மூன்று நாட்களுக்கு பிறகு செல்லும் முதல் உணவு. மூன்று நாட்கள் ஏதும் சாப்பிடாமல் முதலாவது சாப்பிடுகின்ற உணவு உன்னுடைய வீட்டில் நான் சாப்பிடுகின்ற உணவு. அன்பானவர்களே, வருவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் நாம் ஏதும் சாப்பிடவில்லை. உதாரணம், மஸ்ஜிதுடைய அமல்களை திக்ரிகளை முடித்துவிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வருகிறோம். வந்து வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்கிறோம். வீட்டிலே ஒன்றும் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஏதும் கிடைக்காது என்ற நம்பிக்கை இல்லாமல் ஆகின்ற பொழுது அன்றைய நாளை நஃபில் நோன்பாக மாற்றுவது. ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் அந்த ஏழரை எட்டு மணி வரைக்கும் நாம் பேசுகின்றது வரைக்கும் எதுவும் சாப்பிட்டுக்க கூடாது. அதைத்தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா. கண்ணியமா, நமக்கு இன்று வீட்டில் என்ன காலை சாப்பாடு என்று தெரியும், இன்று பகல் என்ன கறி என்று தெரியும், இரவைக்கு என்ன கறி என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். நபியவர்களுடைய வீடு கண்ணியமனை போய்தான் கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா. மனைவிமார் சொல்வார்கள் இல்லை என்றால் இன்று அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், சாப்பாடு இல்லை, சாப்பாடு சமைக்கவில்லை, தயாரிக்கவில்லை என்று மனைவிமாருக்கு ஏசுவதை விட்டுவிட்டு அந்த பசியை இபாதத்தாக மாற்றுவார்கள். நான் என்று நோன்பு, என்ன நோன்பு, சுன்னத்தான நோன்பு. இதுதான் கண்ணியமானவர்களே நபி அவர்களுடைய நிலைமை. அன்பானவர்களே, மஸ்ஜிதிலே தொழுகை இல்லாத ஒரு நேரம், பசியினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். பசி என்றாலும் அவர்கள் வருவது மஸ்ஜிதில், அந்த மஸ்ஜிதுக்கு தான் வருவார்கள். ஒன்று அல்லாவிடம் கேட்க, இன்னும் ஒன்று நம்முடைய மஸ்ஜிதுகளிலே அந்த பழக்கம் சில குறிப்பிட்ட தினங்களில் தான் இருக்கும். நாலாந்தம் சிலர் ஈட்டம்பழங்களை, சிலர் திராட்சை குலைகளை, சிலர் ரொட்டிகளை, சிலர் இந்த நெய் பட்டர் போன்ற அந்த விடைய பொருட்களை, சிலர் கஞ்சை. நான் கஞ்சென்றாலே நோன்புதான். அதிலும் ஒவ்வொரு வாரமும் ஏழாம் பண்ணினாலும் ஒரு கஞ்சை பொறுப்படுக்க நமக்கு மனசு வருவதில்லை. அஞ்சு பத்து கஞ்சிகள் நோம்பு முடியும் வரைக்கும் பேலன்ஸ் ஆக இருக்கும், அதை யாராவது போட்டு செய்வார்கள் மசிதார். நாலாந்தம் சஹாபாக்களுடைய பழக்கம், மஸ்ஜிதில் ஏதாவது உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வைப்பார்கள். ஏழைகள், வசதி இல்லாதவர்கள், சிறையாணிகள் சாப்பிடட்டும். ரெண்டு பேரும் பசியின் காரணமாக மஸ்ஜிதுக்கு வந்து பேசிக்கொண்டு துவா திக்ரில் இருக்கும் பொழுது யாரோ தெரிந்த முகம் ஒன்று வருவது போன்று விளங்குகிறது. இரண்டு பேரும் பார்த்தால் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். என்ன ரெண்டு பேரும் இந்த டைம்ல மஸ்ஜிதுல பசியா ரசூலல்லாஹ், பசி? நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கும் பசி, எனக்கும் பசி. மூன்று பேருக்கும் அபு அய்யூப் அன்சார் அலி அல்லாஹ் அவர்கள் விருந்து போட்டார்கள். நிலைமையை விளங்கியவுடன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு படித்தான், பசி படித்தான். அந்த வீட்டிலே ஒரு நெருங்கிய நண்பர் என்பதால் உரிமையோடு அவர்கள் அதை சந்தோஷமாக இருப்பார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா பல நாட்கள் பசியோடு இருக்கிறார், நீங்கள் அனுமதித்தால் உங்களுடைய சாப்பாட்டில் நான் கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்கிறேன். தாராளம் யார சூழல்லா சந்தோஷமாக கொடுத்தார்கள். அந்த வீட்டிலிருந்து மகளுடைய வீட்டுக்கும் சாப்பாடு அனுப்பினார்கள். கனிமானவர்களே, இது நபியவர்களுடைய நிலைமை. ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். நான் சொல்ல வருகின்ற, பேச இருக்கின்ற இந்த தலையங்கம் என்னவென்றால், எந்த சோதனையும் எந்த சிரமமும் நிரந்தரம் கிடையாது. முதலாவது பயத்தை எடுங்கள். அல்லாஹ் நமக்கு ரிஸ்குடைய பொறுப்பை எடுத்து விட்டான். பான் 1000 ரூபாய் ஒரு காத்தல் போனாலும் நமக்கு அலந்த பான் கிடைக்கும். அந்த பானை வாங்க அல்லாஹ் நமக்கு வசதியை தருவான். ஒவ்வொரு பொருளும் எத்தனை மடங்கு கூடலாம். இந்த சபையில் இருக்கின்ற 60 வயதை தாண்டியவர்கள், 70 தாண்டியவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள், சின்ன வயதில் எவ்வளவுக்கு நீங்கள் பான் வாங்கினீர்கள்? 1%, 1.5%, 2% வாங்கினோம். அந்த நேரத்திலே பான் 120 ரூபாய், 110 ரூபாய், 130 ரூபாய்க்கு ஒரு பான் விற்கப்படும் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீர்களா? கண்ணியமானவர்களே, சிலருடைய சரித்திரம் அடித்துக் கொண்டிருக்கிறது, சிலருடைய ஊழலுடைய தாக்கம் அடித்துக் கொண்டிருக்கிறது, சிலருடைய திருட்டுடைய தாக்கம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த டொலர் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்ன டொலர்களில் மக்கள் விழுங்கி விட்டார்களா? பசிக்கு பதிலாக துறவை சாப்பிட்டார்கள். எங்க போனது? ஊழலால் போனது, திருட்டால் போனது. மக்களுடைய சேவை என்ற பெயரில் தன்னுடைய பக்கத்தை நிறைத்ததால், தன்னுடைய பரம்பரைக்கு சொத்து சேர்த்ததால் போயிருக்கிறது. அந்த திருடர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த ஊழல்வாதிகளை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தாமல் சாவை கொடுக்க மாட்டான். இதை நான் தைரியமாக சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் நாம் பயப்படக்கூடாது, நாம் அவர்கள் போன்று பேசக்கூடாது, ஈமானை இழந்து பேசக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிப்பான். நாம் அதான தொழிலை முயற்சிப்போம், தொழிலை வளர்ப்போம், தொழிலை பாடுபடுவோம். அலந்த ரிஸ்கை யாரும் நம்மிடமிருந்து பறிக்கவும் முடியாது. அலந்த ரிஸ்கை அனுபவிக்காமல் நமக்கு மௌத்தும் வராது. இது நம்முடைய நம்பிக்கை. எல்லா நிலைமையிலும் சீராகும். 3 வருடங்கள், 3 வருடங்கள் கிட்டத்தட்ட நாமும் அந்த காலத்தை நெருங்குகிறோம். 2021, 2022 பல சோதனைகள், பல நெருக்கடிகள். 2020 அந்த ஒரு நோயுடைய காரணத்தால் ஆரம்பித்தது. இப்பொழுது அது வேறு நோக்கத்திலே திசை திரும்பிக் கொண்டிருக்கிறது. சோதனை 3 வருடங்கள். ஷாப் அபி தாலிப், அபு தாலிப் என்ற அந்த கணவாய் பள்ளத்தாக்கிலே முஸ்லிம்கள், மோமின்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹி பின்பற்றக்கூடியவர்கள் அடைத்து வைத்தார்கள். ஒன்றும் கொடுக்க கூடாது. பொருளாதார தடை, எல்லா எக்கனமி எல்லாமே பேன் பண்ணி கண்ணியமாக அடைத்து வைத்தார்கள். சாப்பாடு கொடுக்கவில்லை, குடிக்க கொடுக்கவில்லை, கொடுக்கல் வாங்கவில்லை. அந்த நேரத்திலே கோடீஸ்வர சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டும் ஒன்றை சொன்னால் கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. சிலரை தவிர அந்த சிலருக்கெல்லாம் ரஹ்மத் செய்வானாக. இந்த சந்தர்ப்பங்களை கண்ணியமானவர்களே டிமாண்டாக பயன்படுத்தி இதுதான் கிடைத்த பிளாக் மார்க்கெட்டிலே டெவலப் பண்ணுவதல்ல பொருளாதாரத்தை. கடையில சில்லறை வியாபாரம் இல்லைதான், வெளிரங்கத்தில் இல்லைதான், ஆனா பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தை, கருப்பு சந்தையில் கொடிகட்டி பறக்கிறது வியாபாரம். அன்பானவர்களே, இந்த பசி, இந்த நெருக்கடி, இந்த பட்டினியை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நீங்கள் கருப்பு பணமாக பிளாக் மார்க்கெட்டிலே கேஸ் சிலிண்டரை 7000 ரூபாய்க்கும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். இப்பொழுது நாம் படுகின்றது கேஸ் சிலிண்டர் எவ்வளவு காஸ்ட் உங்களுக்கு? 7000, 7500, 6700, 10000க்கும் எடுப்பதற்கு ஆள் இருக்கிறது என்ற தைரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த லாபம் உங்களுக்கு 1 லட்சம் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை எப்படி தெரியுமா தண்டிப்பான்? 10 லட்சத்தை அல்லாஹ் லாஸ் ஆக்குவான். மக்களுடைய சிரமத்தை, மக்களுடைய நெருக்கடியை பயன்படுத்தி பணம் ஈட்டுகின்ற முதலைகள் உருவாகி இருக்கின்ற காலம். தைரியமாக சொல்கிறேன், இது இப்படிப்பட்ட காலம் இல்லை. 3 வருடங்கள் அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அடைத்து வைத்த பொழுது செலவழித்தது யார்? பாரி வழங்கியது யார்? அள்ளி வீசியது யார்? போர்டரிலே வந்து ஆலை செட் பண்ணி ரொட்டி, ஈச்சம்பழம், மாமிசங்களை விற்க இருந்திருக்கலாமே. ஒரு திரிகட்டுடைய ஈச்சம்பழத்தை 10 திரிகட்டுக்கு வச்சிருக்கலாம். ஒரு தீனாருடைய இறைச்சியை 10 தீனாருக்கு வச்சிருக்கலாம். வியாபாரம் பார்த்திருக்கலாமே. போர்டர்லே தன்னுடைய கோலியன் மாரை செட் பண்ணி டெலிவரி பண்ணி இருக்கலாமே. எத்தனை அடைக்கப்பட்டிருப்பது முஸ்லீம்கள். ஆனால் அபூபக்கர் இருக்கலாம், உஸ்மான் இருக்கலாம், அதே போன்று அபுதல்லா இருக்கலாம், யாரு கோடீஸ்வரர்கள் யாரா இருந்தாலும் அவருடைய ஊழியர்களிலே நன் முஸ்லீம் இருந்தார்கள். அவர்களை வைத்து வியாபாரம் பார்த்திருக்கலாமே. அவர்களை வைத்து 10 மடங்கு விலை கூட்டி விற்றிருக்கலாமே. இது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல, இது முஸ்லீமுடைய பண்பல்ல. இது மிருகங்களிலும் மக்களுடைய மாமிசத்தை தின்கின்ற வெறிபிடித்த மிருகங்களுடைய பண்பு. கனிமனை மான் தனியாக வந்திருக்கிறது, பசியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆடு பசியிலே மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தனக்கு வேட்டைக்கு பயன்படுத்துகின்ற, தன்னுடைய வேட்டைக்கு அதை டார்கெட் பண்ணுகின்ற அந்த ஐவாய் மிருகங்களுடைய பண்பு நம்மிடம் வந்திருக்கிறது. மன்னிக்க வேண்டியதை சொல்வதை நீங்கள் என்ன நினைத்தாலும் நான் சொல்லித்தான் ஆகுவேன். இது உங்களுக்கு பறக்கத்தை ஏற்படுத்தாது. வித்தீர்களே லாமண்ணை அடுப்பை 1200 ரூபாயோடு அடுப்பை 7500 ரூபாய்க்கு வித்தீர்களே, 12000க்கு வித்தீர்களே 3000 ரூபாயோடு அடுப்பை, என்ன கண்டீர்கள்? என்ன கண்டீர்கள்? அந்த பணம் எங்கே? லாமண்ணை டிமாண்ட் ஆகின்ற பொழுது, லாமண்ணை அடுப்பு டிமாண்ட் ஆகின்ற பொழுது ஷோகேஸ்ல இருந்து அடுப்பெல்லாம் எங்கே போனது? ஒரு நிமிடத்தில். ஏன் இந்த சுயநலம்? ஏன் இந்த பிரேசனம்? ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற அநியாயம் ஏன்? 450 ரூபாய்க்கு 1 கிலோ ஈத்தம்பரம் விற்கப்பட்டது நோமலாக கேள்விப்பட்டதுதான் தாமதம். அதுவும் வெட்டை கோட்டு வெட்டை குறைத்து இல்லாமலாக்கி விட்டார்கள். ஆனால் 450 ரூபாயுடைய கிலோ ஈத்தம்பரம் 1200க்கு மேலே, 1600க்கு மேலே விளம்பரம் வந்தது, விற்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, சில ஏழைகளுடைய சகரே இஃப்தாரே அந்த கஞ்சி மீசபலமும் தான் அடித்தவங்க வயிற்றிலே. என்ன கண்டோம்? என்ன கண்டோம்? நமக்கும் ஈமான் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு பொருளிலும் சிந்தியுங்கள். சில்லறை கடைக்காரரும் சிந்தியுங்கள், பேமெண்ட் தட்டுக்காரரும் சிந்தியுங்கள். டிமாண்ட் என்று நஷ்டத்துக்கு விற்க சொல்லவில்லை. உங்களுடைய லாபத்தை நியாயமாக எடுங்கள். உங்களுடைய லாபத்தை 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் இரக்கத்தன்மை இல்லையா? மக்களுடைய எத்தனையோ பேருடைய மனதை உடைத்து கண்ணீரை வடித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த பணத்தால் சாப்பாடு வாங்கி கொடுத்தால் அது பரக்கத்தாக இருக்குமா? அது நல்லாக இருக்குமா? நான் சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? 3 வருடங்களுடைய பொருளாதார தடையை எந்த சஹாபாக்களும் எந்த வியாபாரியும் மக்களிடம் பணம் சம்பாதிக்கின்ற சீசனாக மாற்றவில்லை. செலவழிக்கின்ற சீசனாக பார்த்தார்கள். பாரி வழங்குகின்ற கொடைவள்ளலாக மாறினார்கள், இன்கம் எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கவில்லை, பாரி வழங்கினார்கள், பாரி வழங்கினார்கள். இன்னும் இன்னும் பறக்கதி செய்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் நியாயமாக சிந்தியுங்கள். நிலைமை அல்லாஹ் மாற்றத்தான் இருக்கிறான், ஆனால் இப்பொழுது இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கும். இப்பொழுது என்ன அந்த கவரிலே மக்களுக்கு வேண்டிய விலைக்கு எடுக்க ஆள் இருக்கிறது என்று நல்ல ருசியாக இருக்கும். அந்த பணம் நீட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கும். ஒரு செகண்டில் அழியும், ஒரு செகண்டில் அழியும். மக்களுடைய பத்துவாவோடு வருகின்ற பணம் அது, மக்களுடைய கண்ணீரோடு வருகின்ற பணம், மக்களுடைய உள்ளம் உடைந்து வருகின்ற பணம், மக்களுடைய கண்ணியமானவர்களே எத்தனையோ பேருடைய மன வருத்தங்களை தாண்டி வருகின்ற பணம் உங்களுக்கு இங்கம் வருகிறது என்பதால் செய்கிறீர்கள். அவர்களுடைய உடைந்த மனது, வடிந்த கண்ணீர் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து உங்களுடைய மனமும் கண்ணீரும் அதை வடிய வைக்கும், அது வடிய வைக்கும். இதை நான் உண்டி சொல்லிக் கொள்கிறேன். யாரும் இந்த சுயநலத்தை உள்ளிருந்து கலட்டுங்கள். மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அதில் குளிர் காய்கின்ற பழக்கம், மக்களை மக்களுக்கு தேவை கடன் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதை விலை போட்டு விற்கின்ற இந்த கீழ்த்தரமான, தெளிவாக சொல்கிறேன், இந்த மனிதத்தன்மை இல்லாத ஒரு இஸ்லாத்தை ஈமானை விட்டு மனிதத்தன்மை உள்ள ஒரு மனிதன் கூட இதை செய்ய மாட்டான். இதை இப்போ தௌபா செய்யுங்கள். இந்த நிமிடம் இப்படி யாராவது இல்லீகலாக இதை விட்டுக் கொண்டிருந்தாலும் ஒரு பொருளை பண்படங்கு விலை கோட்டு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா, சௌபா செய்யுங்கள், சௌபா செய்யுங்கள். சிலருக்கு தைரியம் இருக்கும், உட்கார்ந்து விட்டு சொர்க்க சர்டிபிகேட் கையில் கிடையாது, அந்த சௌபா அசல் சௌபாவே கிடையாது. செய்கின்ற பாவங்களை தவறுகளை விடாமல் அந்த சபையில் உட்கார்ந்ததே பிழை. செய்த பாவங்களை தவறுகளை விட்டு உணர்ந்து விட்டு தூய்மையாகி விட்டுத்தான் அந்த சௌபா சபையில் உட்கார வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு சௌபாவே கிடையாது. தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். சௌபாவை நடத்த முன்னாலும் நாங்கள் நடத்தினாலும் இதைத்தான் சொல்வோம், ஏமாற வேண்டாம். அன்பானவர்களே, கொஞ்சம் இறக்கப்படுங்கள் சமூகத்தோடு. நான் பொதுவாக எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நான் ஆரம்பத்தில் ஒரு சூறாவை ஓதினேன், முழுக்க அலம் நஷ்ரஹ் சூரா. அந்த அலம் நஷ்ரஹ் சூறாவுடைய சாராம்சம் என்ன தெரியுமா, நபி அவர்களுக்கு பல உள்ளத்தில் கவலைகள், சஞ்சலங்கள், நெருக்கடிகள், விரோதிகளால், மக்களால், முனாஃபிக்குகளால் நெருக்கடிகள், பல வாழ்க்கையில் பல சோதனைகள், பல இழப்புகள் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் இறங்கிய சூரா தான் இந்த சூரா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அல்லாஹ் நபியுடைய இருதயத்தை உள்ளதை கழுகினான், தூய்மைப்படுத்தினான், விரிவாக்கினான். அதை அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களுடைய சுமைகளை, சிரமங்களை, பாரங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். உங்களுடைய பாரங்கள், நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். அல்லதி அங்கல பஹரக், உங்களுடைய முதுகை கூட முறிக்கின்ற அளவு பாரம், அந்த அளவு நபியர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். அதை எப்படி இல்லாமலாக்கினோம், அப்படி இல்லாமலாக்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். உங்களை நாங்கள் அகிலத்தாருக்கு மத்தியிலே உங்களுடைய பெயரை பிரபலியப்படுத்தினோம், உயர்த்தினோம், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினோம், உங்களுக்கு நல்ல கௌரவமான மதிப்பை தந்தோம். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சிரமத்துடன் இலேசு இருக்கிறது, எந்த கஷ்டம் வந்தாலும் அதை கங்கால் இலேசு வரும், எந்த நெகட்டிவான சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது பாசிட்டிவான சிச்சுவேஷன் வரும், எந்த எதிர்மறையான சிச்சுவேஷனாக இருந்தாலும் நேர்முனையான ஒரு சிச்சுவேஷன் வரும், கசப்பு என்றால் இனிப்பு வரும், இருட்டு என்றால் வெளிச்சம் வரும், இருட்டும் நிரந்தரம் கிடையாது, வெளிச்சமும் நிரந்தரம் கிடையாது, இரவு வந்தால் பகல் வரும், பகல் முடிந்தால் இரவு வரும், மேடு வந்தால் பள்ளம் வரும், பள்ளம் வந்தால் மேடு வரும், மேடு என்றொன்று இருக்க போய்த்தான் பள்ளம் என்றொரு பேர் வருகிறது, பள்ளம் என்றொன்று இருக்க போய்த்தான் மேடு என்றொரு பேர் வருகிறது. சமதரையாக இருந்தால் பேரே கிடையாது, மேடு இருந்தால் தான் பள்ளம், இரவென்று இருந்தால் தான் பகல் எதிர்கருத்து. எனவே சிரமத்துடன் இலேசு வரும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றல்ல பைனமால் ஒசரி யூஸ்வரா, அந்த அதே கஷ்டத்துடன் இன்னும் ஒரு லேசி வரும். ஒரு கஷ்டம், இரண்டு லேசி. ஒரு கஷ்டம் இரண்டு லேசுகள் வரும். அன்பானவர்களே, ஒரு மேட்டிலே ஒரு மலையிலே நிற்கிறோம் என்றால் இந்த பக்கம் இறங்கினாலும் பள்ளம், அந்த பக்கம் இறங்கினாலும் பள்ளம். எனவே நாம் மேலிருந்து அந்த பக்கம் இறங்கினாலும் பள்ளம், இந்த பக்கம் இறங்கினாலும் பள்ளம், நாலு அதிசயங்களிலும் பள்ளம் போன்று சிரமத்துக்கு பின்னால் இரண்டு இலேசுகள் வரும். அப்படி சொல்லிவிட்டல்ல, நீங்கள் பொதுவாக நம்முடைய இந்த காலத்துக்கு பொருந்தும் ஒரு அமலை செய்து ஓய்வாகிவிட்டால் முடிந்ததென்று கை காட்டி அப்படியே வழி அனுப்பி விடாமல் அடுத்த அமல்களிலே இபாதத்துகளிலே நல்ல விடயங்களிலே பாடுபட்டு சிரமம் மேற்கொண்டு செய்யுங்கள். அதன் ரமலான் முடித்து அனுப்பிவிட்டோம். ஷவ்வாலிலே ரமலானை ரமலானுடைய இபாதத்துகளை அனுப்பி விடுவதல்ல, இன்னும் வாழ்க்கையிலே முயற்சித்து அமல் செய்யுங்கள். ரப்பிக்க பரகம், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் ஆசை ஆர்வத்தோடு நெருங்குங்கள். இதன் முழு சூராவுடைய விளக்கம். அன்பானவர்களே, அதிசை சொன்னேன், ஒரு கஷ்டம் இரண்டு இலேசுகளை தாண்டி செல்லாது. ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு இலேசுகள் வந்த பிறகுதான் அடுத்த கஷ்டம் வருவதாக இருந்தால் வரும். இதை மனதிலே கொள்ளுங்கள். நபியவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சோதனை வந்தால் இரண்டு செழிப்புகள், இரட்டை ஞாமத்துக்கள், இரண்டு பாக்கியங்கள் வராமல் அடுத்த சோதனை சிரமம் வராது. எனவே இந்த தரித்திரியங்கள் அகலும், இந்த முசீபத்துகள் நீங்கும், விலைவாசிகள் நிச்சயம் குறையும். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹதீஸுல் குதுசியில் சொல்கின்ற விடயம் தான், அன இந்த வன்னி அபிதி தி. இந்த ஹதீஸுல் குதுசியில் ஞாபகம் வையுங்கள், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் என்னை சோதிப்பான், நெருக்கடியில் போடுவான், பட்டினியிலே போடுவான். அல்லாஹ் இதற்கு பின்னால் நிலைமைகளை சீராக்க மாட்டான் என்று நினைத்தால் அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய நிலைமை சீராகாது. அல்லாஹ் ஹைராக்குவான், அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் நிச்சயம் நிலைமைகளை மாற்றுவான், அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு நியமத்துக்களை நமக்கு தருவான் என்று நினைத்தால் அது நிச்சயம் கண்ணியமானவர்களே மாறும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் 40 நாட்கள் வெளியே வந்தார்கள். நபியுடைய அந்த கூட்டம் உம்மத் 3 வருடம் சுதந்திரம் அடைந்தார்கள், வெளியே வந்தார்கள், இருந்ததை விட பெரிய பரக்கத்தோடு வாழ்ந்தார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் நோய், ஒரு கருத்திலே 17 வருடங்கள், இன்னொரு கருத்திலே 19 வருடங்கள், இன்னொரு கருத்திலே 21 வருடங்கள், ஏதோ 19 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் தொடர் நோய். கண்ணியமானவர்களே, உடம்பிலே ஒரு வகையான புண்ணுகள், நாக்கை தவிர முழு உடம்பிலும் புண்ணு காயம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள், நாக்கை அல்லாஹ் பாதுகாத்தானே, அல்ஹம்துலில்லாஹ். இருப்பதற்கு நன்றி செலுத்தினால் இல்லாத ஞாபகத்தை தருவான், இல்லாத ஞாபகத்தை தருவான். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், கிடைத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்தான், நன்றி. முதலாவது குழந்தை கிடைத்ததே கண்ணியமானவர்களே பிள்ளை கிடைக்கின்ற வயதை தாண்டி, ஒரு கருத்தில் 86 வயதில் முதலாவது குழந்தை. அப்ப அந்த காலத்திலே தந்த குழந்தைக்கு நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ் லைன் சக்கர்த்தும் லாசி தன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தின நிச்சயம் கூட்டி தருவேன், உறுதியாக தருவேன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தானா இல்லையா? இரண்டு குழந்தைகளை தந்ததற்காக நன்றி செலுத்தினார்கள். கண்ணியமான வரலாற்றிலே இவர்கள் இருவர்களும் நபிமார்கள், ரசூல்மார்கள், பிரபலியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மொத்த குழந்தைகள் வரலாற்று கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது, 11 குழந்தைகள், 4 மனைவிமார்கள், 2 மனைவிமாருடைய நிகழ்வு தான் பிரபலியம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் 2 மனைவிமார்கள். குரானிலோ ஏனைய வரலாற்று கிதாபிலோ, குரானில் இல்லை என்றால் வரலாற்று கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது, 4 மனைவிமார்கள், 10-11 குழந்தைகள். முதலாவது குழந்தை கிடைத்ததே தாமதித்து அதற்கு பின்னால் இன்னும் 10 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தார் என்றால் ஒன்றுக்கு நன்றி செலுத்தினால் 10 தருவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆதாரம், ஒரு குழந்தைக்கு நன்றி செலுத்தினார்கள், மேலதிகமாக 10 கொடுத்தான், 11 குழந்தைகள். நன்றி மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா? யாரை சந்தித்தாலும் காலையிலும் வணக்கம், மாலையிலும் வணக்கம், தூங்கும் பொழுதும் வணக்கம், கனவிலும் வணக்கம். மன்னிக்க வேண்டும், கனவும் இப்படித்தான் வருகிறது. கருத்திரிய கனவுகள், முசீபத்து கனவுகள், கனவு விளக்கங்கள் கேட்பதற்கு சொல்லிக்காத கனவுகளை, அது தூங்கும் பொழுது முணங்கிக் கொண்டு தூங்கியதால் அந்த கனவு வருகிறது. நல்ல எண்ணத்தோடு தூங்குவோம், நல்ல துவாவோடு தூங்குவோம், மனதிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு தூங்குவோம், நல்ல கனவுகள் வரும். அன்பானவர்களே, அதே போன்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி காலாகாலம் அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி மருந்துகள் செய்தார்கள், துவா கேட்டார்கள், என்னை கஷ்டம் சோதனை சிரமம் வருத்தம் இந்த துவாவும் இந்த காலத்துக்கு பொருந்தும். நம்முடைய கஷ்டங்களை நினைத்து அன்னி மஸ்தனிய துர் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த துர் என்ற வார்த்தை இருக்கிறது, எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை பாவிக்கலாம். துர் என்றால் பொருளாதார பிரச்சனை, உடலியல் ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதே போன்று என்ன மனசுக்கு பிரச்சனை, யாரால் பிரச்சனை, எந்த வருஷம் காயம் ஏதோ இருந்தாலும் துர் என்ற வார்த்தைக்குள் அடங்கும். எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ் நீ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன். இதுதான் அவர்களுடைய துவா. அல்லாஹ் எப்படி தெரியுமா ஷிபாவை கொடுத்தான்? 19, 20, 21 வருடங்களுடைய நோயை பச்சை தண்ணீரால், இரண்டு தண்ணீரை அல்லாஹ் காட்டினார். இந்த தண்ணீரை குடியுங்கள், இந்த தண்ணீரை குளியுங்கள், இந்த தண்ணீரை குடியுங்கள், இந்த தண்ணீரை குளியுங்கள். குடித்தார்கள், அந்த தண்ணீரை குளித்தார்கள். கனிமுடன் இது குளிக்கும் தண்ணீர், இது குடிக்கும் தண்ணீர். பச்சை தண்ணீரால் 19 வருடத்துக்கு மேற்பட்ட நோயை குணப்படுத்தின அல்லாஹ். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கையும் காரணமாக. இந்த நோய்க்குண்டா எவ்வளவு மருந்து குடிச்சும் வேறல்ல, இதிலே மௌத்தா வேண்டியதான். இந்த நோயில் தான் எனக்கு சாவு. பேச வேண்டாம், பேச வேண்டாம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஷாஃபி, நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். நம்பிக்கை. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனையும் நீங்கியது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்லை, குழந்தை கிடைத்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை நீங்கியது. எல்லோருடைய சோதனைகளும் இறுதியில் நீங்கியது. கண்ணியமானவர்களே, எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவார். இரண்டு கஷ்டங்கள் வராது, இரண்டு இலகுகள் வர முன்னால் ஒரு கஷ்டமா இரண்டு லேசுகள் வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். தொழுகைகளை பேணுதல், குர்ஆன் திலாவத்திலே பேணுதல், திக்ரிலே பேணுதல், நாலாந்தம் சதக்கா தான தர்மம், ரமலான் ஜகாத் கொடுக்க வேண்டிய டேட்டாக இருந்து ஜகாத் இன்னும் கொடுக்கவில்லையா, அதை முதலாவது செய்யுங்கள். இன்னும் ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறோமா? ஜகாத்தை அளந்து சரியாக முறையாக கொடுங்கள். நாலாந்தம் சதக்கா கனிமனின் மலக்குமாருடைய துவா. நாம் இப்படித்தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் விடுபட்டார்கள். கொடுப்பவருக்கு நீ கொடியா அல்லாஹ். நாலாந்தம் ஒரு மலக்கூடிய டியூட்டி இதுதான். ஆசி முன்பிக்கன் ஹலஃபா, கொடுப்பவருக்கு செலவழிப்பவருக்கு நீ கொடியா அல்லாஹ். நீ பெருக்கி கொடி, பிறவியாக கொடி. இன்னொரு மலக்கு அவருடைய டியூட்டி இதுதான். ஆசி முன்பிக்கன் தொலபா, செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து பதுக்கி பதுக்கி ஒளித்தொழித்து வைக்கின்றவனுக்கு தலப்பு என்றால் என்ன தெரியும் மகனியமானவர்களே? தலப்புக்கு நேரடி கருத்து அவனை லொஸ்தாக்கி ஆழ்வா. நாம் பிளக்கிலே விற்பது, 10 மடங்கு விலை கூட்டி விற்பது, மக்களுக்கு டிமாண்டை காட்டி நம்முடைய பொருளாதாரத்தை இன்கம் பண்ண பெருக்குவதற்கு, இன்கமை பெருக்குவதற்கு செய்வதெல்லாம் எதுக்கு? பேங்க் பேலன்ஸை கூட்ட, வீடு கட்ட, வாகனம் வாங்க, இன்னும் ஒரு பிரான்ச் திறக்க, நம்முடைய நோக்கம் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஆனால் மலக்கொன்றையெல்லாம் நியமித்திருக்கிறான், மக்களிடமிருந்து வராண்டுகிறான், சுரண்டுகிறான் ஏதோ ஒரு பெயரில். மக்களுக்கு செலவழிக்காதவனுக்கு நீ லொஸ்தாக்கு, யாருடையது கபூலாகும்? நம்முடைய முயற்சி உறுதியானதா? மலக்குடைய பத்துவா உறுதியானதா? எனவே செலவழிக்கின்ற காலம் சம்பாதிக்கின்ற காலம் அல்ல. தேடி தேடி ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய காலம். கண்ணியமானே, இந்த நிலைமை வர முன்னால் கூட எத்தனை ஏழைகளுடைய நிலைமை தெரியும், சொல்ல தேவையில்லை. இந்த நிலைமை வந்தால் எப்படி இருக்கும்? முதலாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே, பிறருடைய உதவி, பிறருடைய தேவைகளை உணர்ந்து உதவி செய்யுங்கள். பொஸ்மார்கள், உரிமையாளர்கள், உங்களுடைய ஊழியர்களுடைய கோலியன்மாருடைய சம்பளங்களை கூட்டுகின்ற வழிகளை பாருங்கள். அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பெற்றோர் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், குழந்தை குட்டிகளும் சிலர் பெற்றோர்களையும் பார்க்கிறார்கள். அவர்களும் செலவழிக்க வேண்டும், கனிம நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும். எனவே சம்பளங்களை கூட்டுகின்ற வழிகளை சிந்தியுங்கள். சம்பளங்கள் நோம்பில அதிகா கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம், அது பெருநாளோடு முடிந்துவிடும், நாளாந்தும் வாழ வேண்டும். யார் இதுவரைக்கும் இந்த நெருக்கடியை வைத்து சம்பளம் கூட்டினீர்கள்? சம்பளம் குறைப்பதற்கு காரணம் தேடுகிறோம், நோப்பை போடுவதற்கு காரணம் தேடுகிறோம். எல்லா நிறுவனங்களிலும் தான், எல்லா நிறுவனங்களிலும் தான், மார்க்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் அப்படித்தான். தெளிவாக சொல்கிறேன், மஸ்ஜிதும் அப்படித்தான், மதரசாவும் அப்படித்தான். சம்பளம் வெட்டுவதற்கு தேடுவோம், கூட்டுவதற்கு மூன்று வருடங்களாக மசோதா பண்ணி 300 ரூபாய் கூட்டுவோம். மன்னிக்க வேண்டும், யார் என்ன நினைத்தாலும் நான் சொல்வேன், எந்த நிறுவனமும் விதிவிலக்கு கிடையாது. மஸ்ஜிதும் அப்படித்தான் ஊழியர்களுக்கு, மதரசாக்களும் அப்படித்தான், பாடசாலைகளும் அப்படித்தான், கடைகளும் அப்படித்தான், கம்பெனியும் அப்படித்தான், ஆபீஸும் அப்படித்தான். நோப்பே போடுவதற்கு புக் வைத்திருக்கிறோம், சம்பளம் கூட்டுவதற்கு, போனஸ் போடுவதற்கு புக் கிடையாது. கூட்டுங்கள் சம்பளத்தை. ஒரு மாதத்துடைய செலவு ஒரு கிழமை தான், கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு மாதத்துடைய சம்பளம் ஒரு மாதத்துக்கு ஏற்கனவே போதாது, 10 நாட்களுக்கு மேலால் சிக்கனமாக வாழ்ந்தாலும் வாழ முடியாது. கணக்கு போட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி அடையுங்கள். மற்றவர்களுக்கல்ல, நமக்கு, நாம் மற்றவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். எனவே நான் விநயமாக கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது, அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஹர்த்தால் பண்ண மாட்டார்கள். மனிதத்தன்மையாக பஸ்மார்களே, டிரெக்டர்மார்களே, மேனேஜர்மார்களே, நிர்வாகிகளே, உங்களுடைய ஊழியர்களுடைய சம்பளத்தை காலத்துக்கு ஏற்றவாறு கூட்டுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மனிதத்தன்மையிலே செயலாகி விடுவீர்கள், இரக்கத்தன்மையிலே செயலாகி விடுவீர்கள். உங்களிடம் பிறருடைய நிலைமைகளை அனுசரிக்கின்ற பண்பு இல்லை என்பதற்குரிய அடையாளம். அது மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கலாம், மதரசாக்களுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், தனியார் பாடசாலைகளுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், கடை, கம்பெனி, ஃபேக்டரி, ஆபீஸ், எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஊழியர்களுடைய சம்பளத்தை முதலாவது கூட்டுகின்ற வழியை செய்துவிட்டு தான் மற்றதை நீங்கள் பேச வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நெருக்கடி நீங்கும், நிலைமைகள் சீராகும், முன்னே கால சோதனைகள் நீங்கியது என்பதை நான் சம்பவங்களையும் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் முன்வைத்து அதற்குரிய வழிகாட்டல்களை சொல்லி நான் இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் நாளாந்தம் சலாத்துல் ஹாஜா என்று சலாத்துல் ஹாஜா உலமாக்கிட படியுங்கள். சின்னத்தன துவா கிதாபில் அந்த துவா இருக்கிறது, தேவைக்காக சொல்வது. அதுக்கு முன்னால் பரலை தொழ வேண்டும், சுன்னத்தான தொழுகை, தேவைக்காக சொல்வது. அதில் ஒரு துவா இருக்கிறது, நம்முடைய தேவைகள் நினைத்து நாளாந்தம் சலாத்துல் ஹாஜா தொழுது வாருங்கள், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த நிலைமைகளை சீராக்கி செழிப்பான, பரக்கத்தான, மிக சுபீட்சமான ஒரு நிலைமையை நம்முடைய நாட்டிலே ஏற்படுத்துவானாக. நாளைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாரவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாளை இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, சாராள மனசை தருவாயாக, பரோபகார தன்மையை தருவாயாக. இந்த நிலைமைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்காமல் பணங்களை செலவழிக்கக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, பணங்களை வாரி வழங்கி உன்னுடைய ரிஸ்க்குகளை மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, நம்முடைய பொருளாதாரங்களை சதக்காவின் மூலம், தான தர்மங்கள் மூலம் பெருக்கிக் கொள்ள